அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 27,
குரல் 127. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்குப்பட்டு. உரை: யா காவார் ஆயினும் நா காக்க. தம்மால் காக்கப்படுவன எல்லாவற்றையும் காக்க மாட்டார் ஆயினும் நா ஒன்றனையும் காக்க. காவாக்கால் சொல்லிழுக்குப்பட்டு சோகாப்பர், அதனை காவாராயின் சொற்குற்றத்தின் கண்பட்டு தாமே துன்புறுவர். உரை குறிப்பு: யா என்பது அஹ்ரிணை பன்மை வினாப்பெயர். அஃது ஈண்டு எஞ்சாமை உணர நின்றது. முற்றுமை விகாரத்தால் தொக்கது. சொற்குற்றம் சொல்லின் கண் தோன்றும் குற்றம். அல்லாப்பர் செம்மாப்பர் என்பன போல சோகாப்பர் என்பது ஒரு சொல். குரல் 128. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். உரை: தீச்சொல் பொருள்பயன் ஒன்றானும் உண்டாயின்.
அடுத்த குரலிலேயும் முதல் குரலிலே உடம்பை அடக்குவது பற்றி சொன்னார். இரண்டாவது குரலிலே நாக்கை அடக்குவது பற்றி, வார்த்தைகளை அடக்குவது. மூன்றாவது குரலிலேயும் வார்த்தைகள் அடக்குவது பற்றி தான் சொல்லுகிறார். அதுபடிங்க.
ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். உரை: தீச்சொல் பொருள்பயன் ஒன்றானும் உண்டாயின். தீயவாகிய சொற்களின் பொருள்களால் பிறர்க்கு வரும் துன்பம் ஒன்றாயினும் ஒருவன் பக்கல் உண்டாவதாயின் நன்றாகாதாகிவிடும். அவனுக்கு பிற அறங்களான் உண்டான நன்மை தீதாய் விடும்.
எவ்வளவு அறச்செயலை நீ செய்தாலும் ஒரு சொல் உன்னுடைய அறச்செயல்களை இல்லாமல் பண்ணிவிடும். சொல்லை காப்பாற்றுவதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். பல செயல்கள் நீ செய்கிறாய், பல சொற்களை சொல்லுகிறாய், நல்ல சொற்களை எல்லாம் சொல்லி ஒரு சொல் தவறி விழுந்து விட்டால் அந்த நல்ல சொல் தருகிற பயன் அத்தனையும் இல்லாமல் போய்விடும். ஆகவே சொல்லுகிற சொல் ஒவ்வொன்றையும் கவனத்தில் கொண்டு சொல்ல என்கிறார்.
உரை குறிப்பு: தீய சொல்லாவன தீங்கு பயக்கும் பொய் குரலை கடுஞ்சொல் என்பன. ஒருவன் நல்லவாக சொல்லும் சொற்களின் கண்ணே ஒன்றாயினும் தீச்சொற்படும் பொருளினது பயன் பிறர்க்கு உண்டாவதாயின் என்று உரைப்பாரும் உளர். மறுவாசிப்பு. குரல் 128. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். உரை: தீச்சொல் பொருட்பயன் ஒன்றானும் உண்டாயின். தீயவாகிய சொற்களின் பொருள்களால் பிறர்க்கு வரும் துன்பம் ஒன்றாயினும் ஒருவன் பக்கல் உண்டாவதாயின் நன்றாகாதாகிவிடும். அவனுக்கு பிற அறங்களான் உண்டான நன்மை தீதாய்விடும். உரை குறிப்பு:
ஒரு குடம்பால் ஒரு துளி விஷம். கஷ்டப்பட்டு ஒரு குடம் பால் கொடுத்து ஒரு துளி விஷம் விட்டாலே பிறகு அவ்வளவு பாலும் கீழே போக வேண்டியதுதான். அதுபோல நிறைய தர்ம சொற்களை பயன்படுத்தி தர்ம செயல்களை செய்து ஒரு சொல் நீ தவறுதலாக பேசிவிட்டாயானால் அந்த சொல் மற்ற எல்லாரங்களையும் நாசமாக்கிவிடும் என்கிறார்.
உரை குறிப்பு: தீய சொல்லாவன தீங்கு பயக்கும் பொய் குரலை கடுஞ்சொல் என்பன.
சொல்லின்கண் வருகிற குற்றங்கள் 4. சொல்லின்கண் வருகிற குற்றங்கள் 4. அதில் 3 இங்கே சொல்லுகிறார். 3 குற்றம், 1 பலையினம். எவ்வளவு தூரம் எல்லாவற்றையும் கவனித்திருக்கிறார்கள் நம் மூதாதையர்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று. வார்த்தையிலே என்னென்ன குற்றம் வரலாம் என்றால் பொய் ஒரு குற்றம். வார்த்தையிலே சொல்லுகிற பொய் என்பது ஒரு குற்றம். அடுத்தது குரலை என்று சொல், அந்த சொற்பிரயோகம் இல்லாததாலே பல பேர் தடுமாறி இருக்கிறார்கள். அது வேண்டாம், பெயர் வேண்டாம், நான் சொல்லுகிறேன். ஒரு மிகப்பெரிய பெரியவர் இந்த குரலை, அது ஆண்டாளுடைய பாட்டிலே வரும் நெய்யுண்ணோம்பால் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் என்று வரும். இதுக்கு தெரியாம ஒருவர் தெரியாம அது தவறு எல்லாரும் போடுறது தான். அதில் ஒன்று இது கிண்டலுக்கு நான் சொல்லையில்லை. தீக்குரலை சென்றோதோம் என்றால் தீயதாகிய திருக்குறளை சென்றோதோம் என்று ஒருத்தர் எழுதினார். அது பெரிய சர்ச்சையாகியது, அந்த காலத்திலே பெரிய சர்ச்சையாகியது. குரலை என்றால் ஒருவரை பற்றி புறம் சொல்லுவது. வார்த்தைகளில் சில பேர் அப்படித்தான் இருக்கு. அடிக்கடி இருந்து பேசுகிற பொழுது நல்லா பேசிவிட்டு அவன் போனவனா அவனை பற்றி தீமை பேசுவது. இதற்கு குரலை என்று அர்த்தம், புறங்கூறுதல் என்று அர்த்தம். ஆனந்தமடையில் அந்த காலத்திலே ஒரு கிண்டல் போட்டிருந்தார்கள். நாலு பேர் கடற்கரையில் இருந்து பேசுகிறார்கள். ஒருத்தர் எழும்பி போகிறார், போனவனே மூன்று பேருமா சேர்ந்து அவரை பற்றி பேசுகிறார்கள். பிறகு இன்னொருத்தர் எழும்பி போகிறார், ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை பற்றி பேசுகிறார்கள். இந்த ரெண்டு பேரும் போகிறதா இல்லை. ஒருத்தன் கேட்டால் நீங்கள் ஏன் போகலைன்ட்டு, அவன் சொன்னால் நான் போனால் நீ என்னை பற்றி தனியாக பேசினாலும் பேசுவேன். அதுதான் குரலை. அப்போ ஒன்று வார்த்தையில் வருகிற குற்றங்களில் ஒன்று பொய், அடுத்தது குரலை, அடுத்தது
கடுஞ்சொல்.
கடுஞ்சொல், கடுஞ்சொல்லும் வார்த்தையில் மற்றவனை நோகும்படியாக சொற்களை சொல்லக்கூடாது. இதெல்லாம் தெரிந்தால் சொல்லி இருக்க மாட்டோம், எங்களுக்கு திருக்குறள் படிக்க வாய்ப்பு இல்லாதாலும் சொல்லுகிறோம் அப்படி நினைப்போம். அதாவது பொய், முடிந்தளவு பொய்யை தவிர்ப்பது. இப்போ நமக்கு பொய் இந்த சாப்பாட்டுக்கு தொட்டுக்கொள்ளுகிற ஊறுகாய் மாதிரி வந்து விட்டது. ஒரு பொய் சொல்லாவிட்டால் எங்களுக்கே ஒரு திருப்தி இல்லை. முடிந்த அளவு அதை ஒரு பிரமாணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லறத்தான் முற்றாக பொய்யை ஒழிக்க முடியாது. முடிந்த அளவு பொய்யை தவிர்ப்பது. உங்களுக்கு பொய் சொல்லுகிற பொழுது புத்திக்கு இது ஞாபகத்துக்கு வரணும். திருக்குறள் படிக்கிற பொழுது முடிஞ்ச அளவு, தேவை என்றால் இனி இல்லை, மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு தேவை என்றால் சொல்லலாம், மற்றும்படி பொய் சொல்வதில்லை. மற்றவரை பற்றி புறம் பேசுவதில்லை. பாரதியார் குழந்தைக்கே சொன்னார், கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஒரு இன்னொருவரை பற்றி திட்டுவது பேசுவது என்பதாலே என்ன, அதுவும் அவர் இல்லாத பொழுது பேசுவதிலே ஒரு சும்மா ஒரு தீய இந்த அது என்னென்று சொல்வது, ஒரு தீச்சுவையை நாங்கள் பழகிவிட்டோம். இந்த ஒட்டகம் இந்த பாலைவனங்களில் என்ன செய்யுமாம், இந்த அதுக்கு ஈச்ச முள்ளு தான் சாப்பாடு, இந்த பேரீச்ச முள்ளைத்தான் அதில் ஒன்றுமா வேறு அங்கே இருக்காது, அதை தின்றவொன்னே அதில் முள்ளு குத்துமா, முள்ளு குத்தினோடனே அதில் வாயில் ரத்தம் பெறுமா, ரத்தம் வந்தவுடனே அது அந்த இரத்த சுவையை அந்த முள்ளுட சுவை என்று நினைச்சு திரும்ப திரும்ப அதை கொத்தி ரத்தத்தை தன் ரத்தத்தை தானே சுவைக்குமா. அதுபோல நாங்கள் பிழைகளை செய்து அதில் ஒரு சுவை பழகிவிட்டோம். ஈச்ச முள்ள குத்தி குத்திர தன் ரத்தத்தை தானே சுவைப்பு போல எங்களுக்கு அறையாவது பற்றி திட்டுறது பேசுவது இப்படி பேசுவதானால் ஒரு சந்தோஷம். அதனாலே வார்த்தை என்பது மந்திரம், அது மறந்து போகாதீர்கள். மந்திரம் போல் வேண்டுமடா வார்த்தை இன்பம் என்றார் வள்ளுவர். ஒரு சொல் சொன்னால் பொருள் விளைய வேண்டும், பொருள் நினைவூட்டப்படப்படாது. நீங்கள் அது அது சத்தியமாய் நிகழும், சத்தியமாய் நிகழும். அதனால்தான் பழைய காலத்திலே அனுபவம் உள்ளவர்களிடம் திட்டு வாங்காதே என்பவர்கள் திட்டினா நடந்துவோம் என்றால் அவ்வளவு வார்த்தை சுத்தம் இருக்க வேண்டும். வார்த்தை எல்லாருக்கும் விளையாது, சில பேர் திட்டினால் சேர்த்துல எதிர் விளைவு கூட விளையலாம். சுத்தமாக இருந்தால் வார்த்தைக்கு அந்த மதிப்பு உண்டு, வார்த்தைக்கு ஒரு ஒரு சொல் பொருளை உண்டாக்கும். ஆகவே முடிந்தளவு சொல்குற்றங்களை நீக்க வேண்டும். ஒன்று பொய், பொய்யை தேவையில்லாமல் சொல்லாதீர்கள். புறம் பேசுதலை தேவை இருந்தாலும் பேசாதீர்கள். ஒருவரை பற்றி இன்னொருவருக்கு கூடாமல் சொல்வது என்பது வேண்டவே வேண்டாம். மூன்றாவது கடும் சொல், மற்றவர்களை நோகச் சொல்வது. அடித்து ஒருவனை நோகப் பண்ணுவது போல வார்த்தையாலே நோகப் பண்ணலாம். ஆகவே அதை மூன்றையும் இங்கே சொற்குற்றம் என்றார். இன்னொன்று சொல்லின்கண் விளைகிற பல இனம் பயனில் சொல்லுதல், அது திருவள்ளுவர் பின்னாலே சொல்ல போகிறார். தேவையில்லாமல் பேசுவது, தேவையில்லாத வார்த்தைகளை வீணாக சொற்களை விடக்கூடாது. வீணாக சொற்களை விடுவது என்பது ஆன்மாவுக்கு செய்கிற துரோகம். ஆன்மாவினுடைய சக்தி வெளிப்படுவது உடம்பிலே, வார்த்தையிலே தான் அது நுட்பமாக வெளிப்படுகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதில் ரொம்ப உள்ளே ரகசியம் இருக்கிறது, அது இப்போ வேண்டாம், நான் இன்னொரு முறைக்கு சொல்லுகிறேன். இப்போ இதில் தட்டுகிறேனே, இந்த சத்தத்துக்கும் நான் பேசுகிற சத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த சத்தம் ஆகாசத்தில் இருந்து விளைவது, இந்த சத்தம் நான் பேசுகிற சத்தம் சுத்தமாயையில் இருந்து விளைவது. ஆகவே இந்த பேச்சு என்பது ரொம்ப நுட்பமான விஷயம், கிட்டத்தட்ட கடவுள்கிட்ட இருந்து வருகிற வரம் போன்ற ஒரு வரம், அதை வீணாக்கப்படாது. அதான் ஓசை ஒலி என்று ரெண்டாக பிரித்தார்கள். ஓசை என்பது வேறு, ஒலி என்பது வேறு. ஓசை ஆகாயத்திலிருந்து பிறக்கும், ஒலி சுத்தமாயை என்று இறைவனுடைய அந்த சிவதத்துவங்கள் பிறக்கிற இடத்திலிருந்து பிறப்பது. ஆகவே அதில் அந்த நுட்பமாக நம்மிடமிருந்து பிறக்கிற வார்த்தைகளை வீணாக்கவே கூடாது. நான் சொல்வது உடம்பிலே நீங்கள் ஒரு மரம் வெட்டுகிறீர்கள் அல்லது ஒரு பெரிய பாரமான வேலை செய்கிறீர்கள், அதிலே போகிற சக்தியை விட வார்த்தையாலே போகிற சக்தி என்பது அதிக சக்தி. வார்த்தையில இருந்து போற சக்தி என்பது அதே சக்தி. அந்த சக்தியை தேவையில்லாமல் வீணாக்க கூடாது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மூன்று குற்றத்தை அதை திருவள்ளுவர் பின்னாலே சேர்க்கிறார். பயனில் சொல் பாராட்டுதல் என்று ஒரு அதிகாரமே வைக்கிறார். ஒன்று, உனக்கு தேவை இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் கேட்கிறவனுக்கு தேவை இருக்க வேண்டும். இதை மனதில் நல்லா உள்ள அனுப்புங்க. நீங்க பேசுகிறீர்களா? ஒன்று, உங்கள் தேவைக்கு பேசுகிறீர்கள். மற்றொன்று, கேட்கிறவனுக்கு ஏதாவது தேவை இருந்தால் பேசுங்க. அது கூட இங்க பாருங்க, இந்த பரிமேலகர் தான் இதுக்கு உதாரணம். தேவையானது வார்த்தைகளை மட்டும் போட்டு பேசுவது, சும்மா இந்த வெள்ளக்காரனை போல சுருக்கமா பேசுறதெல்லாம் அதெல்லாம் போய் சார், தமிழ் தான் அதுக்கு அடையாளம். தேவையில்லாத ஒன்றும் பேச மாட்டார்கள். ஆகவே இந்த நாலும் சொல்லின்கண் விளைகிற மூன்று குற்றம், நாலாவது பலயினம், அது என்னை நானே நட்டப்படுத்திக் கொள்வது. இந்த குற்றங்களைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார் பரிமேலகர். சொல்லுங்க.
தீய சொல்லாவன, தீங்கு பயக்கும், பொய், குரலை, கடுஞ்சொல் என்பன. ஒருவன் நல்லவாக சொல்லும் சொற்களின் கண்ணே ஒன்றாயினும் தீச்சொற்படும் பொருளினது பயன் பிறர்க்கு உண்டாவதாயின் என்று உரைப்பாரும் உளர்.
சில பேர் அப்படி சொல்கிறார்கள். அதாவது இவர் எல்லா அறங்களுக்கும், எத்தனையோ அறங்களை செய்தும் ஒரு தீய சொல் சொன்னால் அந்த அறங்களை நீக்கிவிடும் என்கிறார் இவர். வேறு சில பேர் சொல்கிறார்களா, நிறைய நல்ல வார்த்தைகளை பேசி ஒரு தீய வார்த்தையை பேசினாலும் அந்த நல்ல வார்த்தையினுடைய பயன் கெட்டுவிடும். நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், மேடை பேச்சாளர், அவர் சொல்ல நான் ரொம்ப ரசிப்பேன். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார். ஐயோ வாங்க சார், வாங்க சார், உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, இன்னைக்கு வந்துட்டீங்க, மத்தியானம் சாப்பிட்டு தான் போக வேணும், உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, உங்களோட பேசி ரொம்ப நாளாச்சு, எவ்வளோ சந்தோஷமாக வார்த்தைகளை அள்ளி அப்படி தேன் தடவி விட்டார். சாப்பிட்டு தான் போகணும் சார். அவர் சொன்னார், இல்லை இல்லை வேணாம், சாப்பிட இல்லைன்னு. இல்லை சார், சாப்பிடத்தான் வேணும் சார். இல்லை சார், நான் இன்னைக்கு சாப்பிடல சார். ரெண்டு உடனே இவன் சொன்னானாம், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இந்த வீட்டில் தானே எத்தனை நாய் வந்து கொட்டிட்டு போகுது. முன்னுக்கு சொன்ன அத்தனை நல்ல வார்த்தையும் போச்சு. ஒரு கெட்ட வார்த்தை சொன்னோடனே நல்ல வார்த்தையினுடைய பயன் அற்றுப்போகும் என்று சில பேர் இந்த குறளுக்கு உரை சொல்வார்கள்.
குறள் 129. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு.
மீண்டும் வார்த்தை குற்றம் பற்றி பேசுகிறார். ரொம்ப கவனிச்சீர்கள் என்றால் தெரியும், என் குருநாதர் சொல்வார், அடக்கம் பற்றி சொல்லுகிறார். மெய்யடக்கத்துக்கு ஒரு குறள், வாக்கடக்கத்துக்கு மூன்று குறள், அடுத்தது மன அடக்கத்துக்கு ஒரு குறள். இப்போ 29வது குறள் படிக்கிறோம், அப்போ அடுத்தது 30வது குறள், அப்போ மன அடக்கம். இப்போ பாருங்க, மெய்யடக்கம், மன அடக்கம், வார்த்தை அடக்கம், இதில் எது முக்கியம் என்பதை குறளை அதிகமாக வைத்து திருவள்ளுவர் நமக்கு உணர்த்துகிறார். மெய்யடக்குவதை விட, மனதை அடக்குவதை விட வார்த்தை அடக்குவதிலே ரொம்ப கவனமாயிரு என்பதற்காக மூன்று குறள் போட்டார். இந்த மருந்து நீங்கள் மூன்று நேரம் சாப்பிடணும், இது ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். அப்போ என்ன அர்த்தம், இந்த மருந்து தான் முக்கியமான மருந்து நம்ம நோய்க்குன்னு அர்த்தம். மூன்று குறள் போட்டு வாக்கடக்கத்தை உணர்த்துகிறார். இது மூன்றாவது குறள்.
தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஒருவனை ஒருவன் தீயினால் சுட்ட புண் மெய்கண் கிடப்பினும் மனத்தின் கண் அப்பொழுதே ஆறும். நாவினால் சுட்டவடு ஆறாது. அவ்வாறன்றி வெவ்வுரை உடைய நாவினால் சுட்டவடு அதன் கண்ணும் எங்கான்றும் ஆறாது. உரை குறிப்பு, ஆறிப்போதல்
கண்ணும் எஞ்ஞான்றும் ஆறாது. இல்ல நீங்க புத்தகத்தோட நிக்கிறீங்களா, விறங்கி நிக்கிறீங்களான்னு பாக்கிறது. வரி வந்து அதன் கண்ணும் என்று வந்தது அல்லவா குறளை வாசிங்க, திருப்பி உரைய வாசிங்க.
தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஒருவனை ஒருவன் தீயினால் சுட்ட புண் மெய்கண் கிடப்பினும் மனத்தின் கண் அப்பொழுதே ஆறும். நாவினால் சுட்டவடு ஆறாது. அவ்வாறன்றி வெவ்வுரை உடைய நாவினால் சுட்டவடு அதன் கண்ணும் எஞ்ஞான்றும் ஆறாது.
இப்ப சொல்லுங்க, அதன் கண்ணும் மனத்தின் கண்ணும் ஆறாது. முதல் மனத்தின் கண் ஆறும் என்று தானே சொன்னார். அதன் கண்ணும் என்றால் மனத்தின் கண்ணும் ஆறாது. நெருப்பாலை சுட்ட புண் உடம்பிலே ஆறிவிடும். குறள் சொல்லுங்க.
ஒருவனை ஒருவன் தீயினால் சுட்ட புண் மெய்கண் கிடப்பினும்,
உடம்பிலே இருந்தாலும் மனதிலே மாறிவிடும். ஆனால் வார்த்தையாலே சுட்டால் அது மனத்தின் கண்ணும் மாறாது என்பதைத்தான் அதன் கண்ணும் என்று எழுதுகிறார்.
உரை குறிப்பு,
ஒவ்வொரு சொல்லிலேயும் முழு கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். தமிழ் படிப்புக்கு மதிப்பு ஏன் குறைந்ததென்றால், நாங்கள் அக்கறைப்பட்டு தமிழ் படிப்பதில்லை. டாக்டருக்கு படித்தா ரொம்ப மதிப்பு, இன்ஜினியருக்கு படித்தா ரொம்ப மதிப்பு. ஏனென்றால் அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான். நான் சொல்வது டாக்டருக்கு படிக்கிறவன், நான் நேற்று மாரோடு பேசுகிற பொழுது சொன்னேன், டாக்டருக்கு படிக்கிறவன் ஆயிரக்கணக்கான நோய்கள் பற்றி படிக்க வேண்டும், அந்த நோயினுடைய அடையாளங்கள் பற்றி படிக்க வேண்டும், அதற்கான மருந்து பற்றி படிக்க வேண்டும், அந்த மருந்தினுடைய ஒவ்வாமை பற்றி படிக்க வேண்டும், இவ்வளவும் பாடம் பண்ண வேணும், இல்லாவிட்டால் டாக்டராக முடியாது. அப்படி படித்தா அந்த படிப்புக்கு மதிப்பு வருது. தமிழையும் பாடம் பண்ண வேண்டிய விஷயம் இவ்வளவு இருக்குது, இதை பாடம் பண்ணிப்பார், அந்த மதிப்பு வருதா இல்லையான்னு பார்க்கலாம். சும்மா தமிழ்ன்றால் மேலோட்டமாக நம்ம தமிழ் தானே என்று நாம் அதை சீப்பாக்கிறோம். இதெல்லாம் புத்தியில் நிற்க வேணும். நின்று படித்து பாருங்க, உலகம் உங்களை போற்றி பூஜனை செய்து மதிக்கும்.
உரை குறிப்பு: ஆறிப்போதலால் தீயினால் சுட்டதனை புண் என்றும், ஆறாது கிடத்தலால் நாவினால் சுட்டதனை வடு என்றும் கூறினார்.
வடு என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியுங்களா? வடு என்ற சொல்லுக்கு, சின்ன வயதிலே பெரிய ஒரு காயம் பட்டால் காயம் மாறிவிடும், ஆனால் அந்த அடையாளம் மாறாது, அதுதான் வடு என்பது. அதாவது சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு, வறுமை ஓம் வறுமையில் உற்ற வடு போகாது, ஒரு பழமொழி இருக்கு. வறுமை வந்துட்டு போயிடும், ஆனால் அதில் வந்த வடு போகாது. சில பேர் எவ்வளவு செல்வனாக வந்தாலும் பிச்சைக்காரத்தனம் காட்டுவான். ஏனென்றால் அவன் பிச்சைக்காரனாக இருந்து செல்வனாக வந்திருப்பான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ஒரு பணக்காரன், ஒரு பிச்சைக்காரனை பணக்காரனும் ஆக்க வேணும்ட்டு முடிவு பண்ணினார். அவன் பெரிய கோடீஸ்வரன். இவன் பிச்சைக்காரன் ஒரு கோயில் வாசலில் இருந்தான், ஒரு சின்ன பழைய மண் சட்டி வச்சு கொண்டு இருந்தான். இவர் திடீர்ந்து காரை போய் நிப்பாட்டி 1 கோடி ரூபாய் அந்த இதில் போட்டுட்டு வந்துட்டார். ஏன் இவனை பணக்காரன் ஆக்க வேணும் முடிவு. அடுத்த நாள் வந்து பார்த்தார், இவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்போம் என்றால், அவன் தங்கத்தில் ஒரு சட்டி செய்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். இதுதான் அந்த வறுமையில் உற்ற வடு போகாது என்பது. வறுமை போய்விடும், வறுமையிலே உற்ற சில காலத்திலே சில பேர் நீங்கள் பார்த்த வாழ்க்கை அனுபவங்கள், பழமொழிகள் எல்லாம் வாழ்க்கை அனுபவங்கள். வறுமை போனாலும் வறுமையில் உற்ற வடு, வடு என்பது என்றைக்கு நிற்பது அடையாளம். இப்போ தலையை மண்டை உடைஞ்சதா, அது மாறிடும், அந்த அடையாளம் நிற்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறார், தீயினால் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுற்ற வடு என்கிறார். ஒருத்தனே நீ வார்த்தைகளாலே காயப்படுத்தினால் அது அவன் உள்ளத்துக்குள்ளே அடையாளமாக நிற்கும்.
தீயும் வெவ்வுரையும் சுடுதல் தொழிலான் ஒக்கும், ஆயினும் ஆறாமையால் தீயினும் வெவ்வுரை கொடிது என்பது போதரலின் இது.
போதரல் என்ற ஒரு சொல், போதரல் என்றால் என்ன அர்த்தம்? அந்த கருத்தை அது வெளிப்படுத்துகிறது என்ற அர்த்தம். இந்த இதெல்லாம் இப்போ பிரயோகத்தில் இல்லாத சொற்கள். போதரல் என்றால் அந்த அர்த்தத்தை அது தருகிறது. என்ன தருகிறது, என்ன அர்த்தத்தை தருகிறது, வாசிங்க.
தீயும் வெவ்வுரையும் சுடுதல் தொழிலான் ஒக்கும்.
ஏன் தீயை கடும் சொல்லோட ஏன் தீயை ஒப்பிடுகிறார் என்றால், வேறொன்றும் இல்லை, ரெண்டும் சுடும், வார்த்தையும் சுடும் நெருப்பும் சுடும், அதனாலே ரெண்டுக்கும் இடையில ஒரு ஒற்றுமை உண்டு.
ஆயினும் ஆறாமையால் தீயினும் வெவ்வுரை கொடிது என்பது போதரல்,
நெருப்பினால் சுட்ட புண் மாறிவிடும், வார்த்தையினாலே சுட்ட புண் மாறாது. ஆகவே ஒரு ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு என்கிறார்.
இது குறிப்பான் வந்த வேற்றுமை அலங்காரம.
வேற்றுமை அலங்காரம், அதாவது இதற்குள்ளே ஒரு ஒற்றுமையும் உண்டு, அந்த ஒற்றுமையை சொல்வதனாலே வேற்றுமையும் உண்டு என்பது உணரப்படும். அதனால் தான் குறும்பிப்பால் வந்த வேற்றுமை அலங்காரம் என்று அதற்கு பெயர்.
இவை 3 பாட்டானும் மொழி அடக்கம் கூறப்பட்டது.
உடம்படக்கத்துக்கு 1 குரல், மொழியடக்கத்துக்கு 3 குரல். அப்போ நல்லா நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் உடம்பை அடக்குவதற்கான முயற்சியை விட வார்த்தையை அடக்குவதற்கான முயற்சியை 3 மடங்கு செய்ய வேண்டும். இனி மன அடக்கத்துக்கு 1 குரல் சொல்ல போகிறார். அதோடு இந்த அதிகாரம் முடிவுறுகிறது.
மறுவாசிப்பு: குரல் 129. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. உரை: தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஒருவனை ஒருவன் தீயினால் சுட்ட புண் மெய்கண் கிடப்பினும் மனத்தின் கண் அப்பொழுதே ஆறும், நாவினால் சுட்டவடு ஆறாது. அவ்வாறன்றி வெவ்வுரை உடைய நாவினால் சுட்டவடு அதன் கண்ணும் எஞ்ஞான்றும் ஆறாது. உரை குறிப்பு: ஆறிப்போதலால் தீயினால் சுட்டதனை புண் என்றும், ஆறாது கிடத்தலால் நாவினால் சுட்டதனை வடு என்றும் கூறினார். தீயும் வெவ்வுரையும் சுடுதல் தொழிலான் ஒக்கும், ஆயினும் ஆறாமையால் தீயினும் வெவ்வுரை கொடிது என்பது போதரலின் இது குறிப்பான் வந்த வேற்றுமை அலங்காரம். இவை மூன்று பாட்டானும் மொழி அடக்கம் கூறப்பட்டது. குறள் 130. கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. உரை: கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி, மனத்தின் கண் வெகுளி தோன்றாமல் காத்து கல்வியுடைய நாய்.
வெகுளி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? கோபம்.
வெகுளி தோன்றாமல் காத்து கல்வியுடைய நாய் அடங்குதலை வல்லவனது செவ்வியை, அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து, அறக்கடவுள் பாரா நிற்கும் அவனை
அடையும் பாராணிக்கும் பார்த்து நிற்கும் செய்யான் என்ற வைபாடு,
அவனை அடையும் நெறியின் கண் சென்று. உரை குறிப்பு: அடங்குதல்,
குறிப்பிட்ட ஒருத்தனை எப்படி போய் சேரலாம் என்று தர்மம் காவல் காத்து நிற்குமா? நீங்க போய் தர்மத்திடம் சேர்க்க தேவையில்லை, தர்மம் உங்களிடம் எப்படி வந்து சேரலாம் என்று சந்தர்ப்பம் பார்த்து காத்திருக்குமா? எவனிடம் என்பதற்குத்தான் முதல் வரி பதில் சொல்லுகிறது.
குறிப்பு: அடங்குதல், மனம் புறத்து பரவாது அறத்தின் கண்ணே நிற்றல், செவ்வி தன் குறை கூறுவதற்கு ஏற்ற மனம் மொழி முகங்களின் இனியனாம் காலம், இப்பெற்றியானை அறம் தானே சென்று அடையும் என்பதாம். இதனால் மன அடக்கம் கூறப்பட்டது.
திருப்பி:
கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. உரை: கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி, மனத்தின் கண் வெகுளி தோன்றாமல் காத்து.
பாருங்க, இதுல நீங்க நல்லா ஆழமா படிக்க விரும்புகிறவர்கள் இந்த புது சொற்களை மனதிலே பயிற்சி பண்ணிக்கொள்ளுங்க. கதம் காத்து, இந்த கதம் என்ற சொல் நமக்கு புதிய சொல். அப்போ இங்க அதுக்கு என்ன உரை எழுதுறாரு பாருங்க, கோபத்தை காத்து என்று எழுதுகிறார். மனத்தின் கண் வசைங்க,
மனத்தின் கண் வெகுளி தோன்றாமல் காத்து, கல்வியுடையனாய் அடங்குதலை வல்லவனது செவ்வியை.
ரொம்ப பிரச்சனை. கல்வியுடையவனாய் இருக்க வேணும், கோபம் இல்லாதவனாய் இருக்க வேண்டும், அடக்கம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். இது மூன்றும் ஒன்று சேர்ந்து இருப்பது என்பது பெரிய விஷயம். ஒன்று கல்வி இருக்காது, கல்வி இருந்தால் கோபம் இருக்கும், கோபம் இருந்தால் அடக்கம் இருக்காது. இது மூன்றையும் ஒருவனிடம் இருந்தால் தர்மம் அவனிடம் எப்போடா வந்து சேரலாம் என்று காத்திருக்கும் என்கிறார். இந்த கல்வியை இதுக்குள்ளே கொண்டு வந்து பொருத்துவதற்கு காரணம், அடக்கம் இன்மைக்கு கல்வியும் ஒரு காரணமாகிறது. அதை நீங்க ரொம்ப படிச்சுக்கணும். அதாவது சரியான முறையிலே தர்மத்தை நோக்கிய கல்வி கற்கப்படாவிட்டால் கல்வி ஆணவத்தை தான் தரும். கல்வியினுடைய பயன், நாங்கள் அடக்கத்துக்காக கல்வி கற்கிறோம், கல்வியே அடக்கத்தை கெடுக்கும். அதனால தான் சொல்லுகிறார், உண்மை கல்வியை கற்று கோபத்தை அடக்கி தன்னடக்கம் உடையவனாக ஒருவன் இருந்தால் தர்மம் அவனிடம் வந்து சேர்வதற்கான சந்தர்ப்பம் பார்க்கும். செவ்வி என்று ஒரு சொல் போடுகிறார், அதுக்கு பொருள் பரிமாளர் படிங்க.
மனத்தின் கண் வெகுளி தோன்றாமல் காத்து கல்வியுடையனாய் அடங்குதலை வல்லவனது செவ்வியை, அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து, அறக்கடவுள் பாரா நிற்கும் அவனை.
முந்தி சொல்லியிருப்பேன், நிறைஞ்ச கல்வி அடக்கம் இது வந்துவிட்டால் தர்மம் அவனிடம் வந்து சேரும். விஸ்வாமித்திரருக்கும் வசிட்டருக்கும் சண்டை, உங்களுக்கு தெரியும், நெடுகா அவர் ரெண்டு பேரும் சண்டை பிடித்தார்கள். ஒவ்வொரு தரமும் விஸ்வாமித்திரர் போய் தவம் செய்து வரங்கள் பெற்றுக்கொண்டு வருவார். வசிட்டரை வெற்றி பெற வேணும், இதுதான் அவருக்கு. அவர் சத்திரிய ரிஷி அல்லவா, ஆகவே எப்படியாவது வசிட்டரை வெற்றி பெற வேணும் என்று போவார். போய் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் இருந்து ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வருவார். வந்து இவருக்கு நோக்கம் அவருக்கு தான் சமமாக வேண்டும், அவ்வளவுதான். நமஸ்காரம் பண்ணுவார். வந்த உடனே வசிட்டருக்கு நமஸ்காரம் பண்ணினால் உடனே வசிட்டர் ஆசீர்வாதம் பண்ணுவார். இவருக்கு எதிர்பார்ப்பு என்ன, நான் நமஸ்காரம் பண்ணினால் அவரும் நமஸ்காரம் பண்ணுவார், அப்பதானே சமம். வசிட்டரோ இவர் நமஸ்காரம் பண்ணணும் ஆசீர்வாதம் பண்ணுவார். இவருக்கு ரொம்ப கவலையா போய்விடும். திருப்பி போய் ஒரு 1000 வருஷம் தவம் இருப்பாராம். திருப்பி எல்லாம் வரங்கள் பெற்றுக்கொண்டு திருப்பி வருவாராம். திருப்பி வந்து வணக்கம் சொன்னா வசிட்டர் ஆசீர்வாதம் பண்ணுவாராம். ரொம்ப இப்படி 2-3 தரம் பண்ணினார், சலிப்பா போச்சு. அடுத்த தரம் போய் தவங்கள் செய்து வரங்கள் பெற்றுக்கொண்டு வந்தார். இவரை சமமாக்க வேணும்ன்றதுக்காக வந்தார். கிட்டடியில் வர்ற பொழுது அவர் மனம் நினைச்சது, அவர் ஆசீர்வாதம் பண்ணினா என்ன, இது பண்ணினா என்ன, நான் என்னுடைய சக்தி எனக்கு, அவருடைய சக்தி அவருக்கு, நான் ஏன் அதை எதிர்பார்க்க வேணும் என்று நினைச்சு கொண்டு வணக்கம் சொன்னார். உடனே வசிட்டரும் வணக்கம் சொன்னார். கல்வி அடங்குகிற பொழுதுதான் அது பெருமை கொள்ளும். அடங்காத பொழுது கல்வியினாலே பெருமை இல்லை. ஆகவே கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடங்க வேண்டும், கோபத்தை தீர்க்க வேண்டும். அப்படி ஒருவன் இருந்தால் நிறை மனிதன் என்று அவனுக்கு பெயர். அவனிடம் வந்து சேர தர்மம் காத்திருக்கும் என்கிறார்.
அறக்கடவுள் பாரான் இருக்கும், அவனை அடையும் நெறியின் கண் சென்று.
அவனை எப்படி அடையலாம் என்று பார்த்து நிற்கும். பாரா நிற்கும் என்றா செய்யா என்னும் வாய்ப்பாடு என்று சொல்லிவிட்டேன். பார்த்து நிற்கும் என்று எப்படா இவனிடம் போய் சேரலாம் என்று தர்மம் பார்த்து நிற்குமா. நாங்க ஒன்றும் முயற்சியே பண்ணத்தில், தர்மம் ஏதாவது ஒரு வழியா உங்களிடம் வந்து சேர்ந்து விடும்.
உரை குறிப்பு: அடங்குதல், மனம் புறத்து பரவாது, அறத்தின் கண்ணே நிற்றல்.
அறம் பார்த்து என்ன முதல் வரி என்ன?
அடங்குதல்.
இல்ல முதல் வரி திருக்குறள்,
கதம் காத்து கற்றடங்க
கற்று அடங்குதல். அடங்குதல் என்றால் என்ன என்பதற்கு பரிமளதோ உரை எழுதுகிறார்.
மனம் புறத்து பரவாது, அறத்தின் கண்ணே நிற்றல்.
அறத்தின் கண் நிற்றல்.
செவ்வி தன் குறை கூறுதற்கு ஏற்ற மனம் மொழி முகங்களின் இனியனாம் காலம்.
அதுதான் செவ்வி பார்த்து ஒருவரை சந்திக்க போவதானால் செவ்வி பார்த்து போக வேண்டும் என்று நம்முடைய மரபிலே சொல்கிறார்கள். என்னவென்றால் சும்மா டக்குண்டு போகப்படாது. எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் அவர் மனதிலே சந்தோஷமுடையவராக இருக்க வேண்டும். அது என்ன மிச்ச வார்த்தையில வாசிங்க?
தன் குறை கூறுவதற்கு ஏற்ற மனம் மொழி முகங்களின் இனியனாம் காலம்.
அவர் மனதிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், வார்த்தையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், முகத்திலே இனிமையாக இருக்கிற பொழுதுதான் நாங்க அவரிடம் போனா எங்க காரியம் நிறைவேறும். தர்மம் இவனுக்கு அப்படியான ஒரு மனநிலை எப்ப வருதுன்னு வெளியில வீட்டு வாசல்ல காவலுக்கு இருக்குமா, இவன் சந்தோஷமா இருக்கேக்கு உள்ள போய் பூந்துடலாம் என்று. எவ்வளவு சுலபமான வழி பாருங்க. தர்மத்தை இப்படி எல்லாம் திருக்குறள் படிச்செல்லாம் கொன்ற தேவையில்லை. பொறுமையா படிச்சு அடங்கி வாழ்ந்தால், மனதாலே அடங்கி வாழ்ந்தால் தர்மம் உங்களிடம் வந்து சேரும் என்று சொல்வதன் மூலம் அடக்கமுடையினுடைய பெருமையை திருவள்ளுவர் வலியுறுத்தி முடிக்கிறார். ஆகவே முதல் ஐந்து குறள் என்ன, ரெண்டு பேரும் இருக்கா?
ரெண்டு பேர்
அதை வச்சிருங்க.
இப்பெற்றியானை அறம் தானே சென்று அடையும் என்பதாம். இதனால் மன அடக்கம் கூறப்பட்டது.
பாருங்கள், இந்த பத்து குறளிலே ஐந்து குறள் அடக்கத்தின் பெருமை, அதுக்கு பிறகு ஒரு குறள் மெய்யடக்கத்தினுடைய சிறப்பு. தீமையை கண்டால் அதில் இருந்து விலகி இருந்து விடு என்பது மெய்யடக்கத்துக்கு ஒரு குறள். வார்த்தையை அடக்கு என்பதற்கு மூன்று குறள். அதற்கு பிறகு மனதை அடக்கு என்பதற்கு ஒரு குறள். இந்த மூன்றும் அடக்கப்பட்டு விட்டால் அதனாலே என்ன விளையும்? மனம் மொழி மெய் அடக்கம் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டால் என்ன விளையும் என்று கேள்வி பிறந்தால், ஒழுக்கம் விளையும் என்று சொல்வதற்காக அடுத்த அதிகாரமாக ஒழுக்கம் உடைமை வைக்கப் போகிறார். அதை அடுத்த வகுப்பிலே படிப்போம்.
குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.